இயேசுவை போலவே ஜெயித்திட வேண்டும். As Jesus was.
எங்களை உயர்ந்து உன்னுடைய மன விருப்பத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதற்கு எங்களை சவால் விட்டு அழைத்திருக்கிறீர். எங்களுடைய தோழியின் வாழ்க்கையிலிருந்து ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறதே, உம்முடைய இருதய வாஞ்சியை பூர்த்தி செய்கின்ற மகிழ்விக்கின்றவர்களாய் நாங்கள் மாறி நாங்கள் மாற்றமடைந்து செல்ல இந்த வேளை ஆண்டுகொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியே பேசும். உம்முடைய தாசரே என்னுடைய பரத்தினுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகித்து உம்முடைய திருவார்த்தையை எங்கள் உள்ளத்தோடு பேசும். இவ்வார்த்தைக்கு செவி கொடுக்க கீழ்ப்படியே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்துருவோம். சகோதரர் சகரியப்பனன் அவர்கள்.
So continuing from where we left off in our first study.
முதல் செய்தியிலே நாம் விட்டதிலிருந்து இப்போ நாம் தொடர்ந்து தியானிப்போம்.
God's will for us is that we reflect his character.
அவருடைய தன்மையை பிரதிபலிப்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாய் இருக்கிறது.
We all realize that we have a purpose in everything we do.
நாம் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம்.
I mean, if somebody appoints a contractor to build a house.
ஒருவர் ஒரு வீட்டை கட்டும்படியாக ஒப்பந்தக்காரர் ஒருவரை நியமித்திருக்கிறார்.
Whatever else the contractor may do, he must concentrate on building the house.
கான்ட்ராக்டர் வேறு என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்பதிலேயே அவர் நோக்கமாக இருப்பார்.
If a teacher is appointed to teach, say, physics in a school.
ஒரு பள்ளியிலே இயற்பியலை போதிக்கும்படியாக ஒரு ஆசிரியரை நியமித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Whatever else they may do, they must first concentrate on teaching physics.
வேறு என்ன காரியங்களை செய்தாலும் சரி, முதலாவதாக பிரதானமாக அவர்கள் இந்த இயற்பியலை எப்படியாவது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலேயே கருத்துள்ளவராயிருப்பார்.
You send your child to school.
உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள்.
What do you want them to come back and tell you?
வீட்டிற்கு வந்து பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
That he played marbles and he won 100 marbles.
நான் கோலி குண்டு விளையாண்டு 100 குண்டுகளை ஜெயித்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
I played football and scored 5 goals.
அல்லது கால்பந்து விளையாடி 5 கோல் போட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
But I got 0 in mathematics.
ஆனால் கணிதத்திலே முட்டை மார்க் தான் வாங்கி இருக்கிறேன்.
How many of you will send your children for that?
இப்படி பட்ட நிலைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்கள்?
There's nothing wrong in your playing marbles and football, but that is not the primary purpose with which you send them to school.
கோலி குண்டு விளையாடுவதானாலும் சரி, கால்பந்தானாலும் சரி, அது தவறில்லை, ஆனால் அது பிரதானமான நோக்கம் அல்ல.
Nobody sends people to a school to learn how to play football.
கால்பந்து எப்படி விளையாடுவது என்பதை கற்றுக்கொள்ள மாத்திரம் யாரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை.
There's nothing wrong in that, but that must be secondary.
அது தவறு, அதிலே தவறு ஒன்றுமில்லை, ஆனால் அது இரண்டாவது நிலைக்கு தான் அது இருக்க வேண்டும்.
Everything there is something primary and secondary or less important.
எல்லா காரியங்களிலேயும் பிரதானமானதாக ஒன்று இருக்கிறது, இரண்டாவதாக பிறகு கீழே கீழே வந்து கொண்டிருக்கிறது.
If you get a job in some office,
ஒரு அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு பணி கிடைக்கிறது.
They tell you what you must do.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள்.
Now that office may also have some table tennis tournament.
அந்த அலுவலகத்திலே ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு விளையாடலாம்.
But they are not giving you a job to play table tennis.
ஆனால் அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கு மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை.
You got a job to do and you do that and the table tennis tournament is secondary.
உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கிறது, அதைதான் நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டும். டேபிள் டென்னிஸ் விளையாடுவது என்பது இரண்டாவது காரியம்.
Everything in life, if a doctor is working in a hospital, he's got a primary job to look after the patients.
ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிரதானமான வேலை அங்கே உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பது.
He can also in the break time have some coffee and biscuits and all. There's nothing wrong in that.
இடைவெளியிலே அவர் போய் காபி அருந்தலாம், பிஸ்கட் சாப்பிடலாம், அதிலே தவறில்லை.
But if he spends the whole day drinking coffee and biscuits, then there's something wrong with him.
நாள் முழுவதுமே அவர் காபி சாப்பிட்டுக் கொண்டு பிஸ்கட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் ஏதோ தவறு இருக்கிறது.
This is how many believers are.
இப்படித்தான் அநேக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள்.
They have not understood the primary purpose with which God has put them on the earth.
தேவன் தங்களை இந்த பூமியிலே உலகத்திலே வைத்திருப்பதனுடைய பிரதான நோக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்.
And because they have not understood that,
அதை விளங்கிக் கொள்ளாதபடியாலே,
They are occupied with so many secondary and unimportant things.
முக்கியமற்ற இரண்டாம் தரமான பல காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள்.
Yeah, does God want us to earn our living and take care of our families?
நாம் பணம் சம்பாதித்து நம்முடைய குடும்பங்களை கவனிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா?
Sure.
கண்டிப்பாக.
But that is not the primary thing on earth.
ஆனால் பூமியிலே இது பிரதானமான காரியம் அல்ல.
Even the pigs take care of their little ones.
பன்றிகளும் தங்களை குட்டிகளை கவனித்துக் கொண்டு பராமரிக்கிறது.
Is that all we are supposed to do?
நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதானா?
We need to understand that the most important thing is not just to raise a family and get them married and settle back and relax.
நம்முடைய பிரதானமான நோக்கமானது பிள்ளைகளை பெற்று அவளை வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்து ரிட்டையர் ஆகி ஓய்வு எடுப்பது என்பது அல்லவே அல்ல.
You can do all that.
நீங்கள் இவைகள் எல்லாம் செய்யலாம்.
Build a nice house and retire.
நீங்கள் நல்ல வீட்டை கட்டி நீங்கள் வேலையிலே ஓய்வு பெற்று
get all your children married.
பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்து
and completely fail in the primary purpose with which God placed you on this earth.
ஆனால் இந்த உலகத்திலே தேவன் உங்களை வைத்த அந்த பிரதானமான நோக்கத்திலே நீங்கள் முற்றிலுமாக தோற்று விடலாம்.
If you don't wake up now, you'll get a shock when you stand at the judgment seat of Christ and discover the truth.
இப்பொழுது நீங்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே நின்று உண்மையை கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும்.
You know, I have often said in our church like this.
என்னுடைய சபைகளிலே அடிக்கடி இப்படி சொல்லி இருக்கிறேன்.
Our church is like a training institute.
நம்முடைய சபையானது ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை போல இருக்கிறது.
You know, nowadays when many young students are trying to get into IIT and medical colleges.
இன்று अनेक வாலிபர்கள் இப்படியாவது இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கும் பல நல்ல கல்லூரிகளுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் போக வேண்டும்
என்று விரும்புகிறார்கள்.
மிகவும் உயர்ந்த பொறியியல் கல்லூரி, உயர்ந்த மருத்துவ கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்க வேண்டும்
என்று விரும்புகிறார்கள்.
சில நிறுவனங்கள் இவர்களுக்கு என்று விசேஷித்த வகுப்புகளை நடத்துகிறது.
To prepare them for that examination.
அந்த தேர்வுக்காக இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பயிற்சி கொடுக்கிறது.
Nowadays they have institutes where you have to go and stay there for 1 year to be prepared for that examination.
அந்த தேர்வுக்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாக முழுமையாக ஒரு ஆண்டு நீங்கள் அந்த பயிற்சி நிறுவனத்திலேயே தங்கி பயிற்சி பெற வேண்டும் என்று சில நிறுவனங்கள் நடத்துகிறது.
Not all institutes are equally good.
எல்லா நிறுவனங்களுமே நல்ல நிறுவனங்கள் என்று சொல்ல முடியாது.
Some institutes get very good results. The people who go through that, many of them get admission in these good colleges.
சில பயிற்சி நிறுவனங்கள் செம்மையாக செயல்படுகிறது. அதிலே பயிற்சி பெறுகிற அனைவருக்கு இப்படிப்பட்ட கல்லூரிகளிலே அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது.
If you go there to these institutes, you have to work hard day and night.
இப்படி நிறுவனங்களிலே நீங்கள் போய் பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, உழைக்க வேண்டியிருக்கிறது.
There are so many young people going and studying there and their parents are spending lakhs of rupees to educate them.
இப்படிப்பட்ட பிள்ளைகளை அங்கே பயிற்சி கொடுப்பதற்காக பெற்றோர்கள் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார்கள். மாணவர்கள் சென்றும் பயிற்சி பெறுகிறார்கள்.
Why?
ஏன்?
Because they know that in that final examination they will get through and get a good result.
கடைசி தேர்வில் எப்படியாவது எழுதி நல்ல முடிவுகள் வெளியாகும் என்று அவங்களுக்கு தெரியும்.
For us, the final examination is when we stand before the Lord.
நமக்கு இறுதி தேர்வானது தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளிலே நிற்பதுதான்.
Why do I call it an examination?
ஏன் இதை நான் ஒரு தேர்வு என்று சொல்கிறேன்?
Because that's what the Bible calls it.
வேதம் அப்படி இதைத்தான் சொல்கிறது.
The Bible says in 1 Corinthians chapter 3.
1 Corinthians 3rd adhigathil vedam solugirathu.
It says here verse 12 and 13.
12 13 vasanangal solugirathu
that a man can build with gold, silver, precious stones or wood, hay and straw.
பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல் வைத்தும் கட்டலாம் அல்லது மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்தும் கட்டலாம்.
But in the final day,
ஆனால் கடைசி நாளிலே,
it says God will test it with fire.
அக்கினியாலே தேவன் அதை சோதித்து பார்ப்பார்.
See that word test in the last part of verse 13.
1 Corinthians 3rd adhigaram 13rd vasanathile kadaisi vaarthaiyai paarungal parisodikkum.
If you pass the test, verse 14, you get a reward.
அந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும்.
You know, it's just like you go through this coaching class and they train you and you pass the test, you get admission to the best college.
நீங்கள் அந்த சிறப்பு பயிற்சி நிறுவனத்திலே சென்று பயிற்சி பெற்று தேர்வு எழுதுகிறீர்கள். அதிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பெரிய கல்லூரியிலே உங்களுக்கு அனுமதி கிடைக்கும்.
Then your reward is you get a very good job.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நல்ல ஒரு வேலை கிடைக்கும்.
Something similar like this written here.
இதே போல ஒன்றுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
That God will test the quality of your life.
உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்க போகிறார்.
2 Corinthians chapter 5.
2 கொரிந்தியர் 5 அதிகாரம்
verse 10.
10th vasanam.
We must all appear before the judgment seat of Christ that each one may be rewarded for his deeds, what he's done in his body, whether good or bad.
சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
He's going to be rewarded for his actions.
தன்னுடைய கிரியைகளுக்கு பலனளிக்க கூடிய நாள் வருகிறது.
And I say, you better go to a good coaching institute if you want to pass in that final day.
அந்த கடைசி நாளிலே இருக்கக்கூடிய அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல பயிற்சி நிறுவனத்திலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
You know these students who have to appear for these difficult examinations?
கடினமான தேர்வுகளுக்கு எழுத போகிற மாணவர்களை பார்த்திருக்கிறீர்களா?
They study day and night.
இரவும் பகலுமாக அவர்கள் படிக்கிறார்கள்.
Study.
கடுமையாக படிக்கிறார்கள்.
Why?
ஏன்?
Because they want to pass in that final test.
கடைசி தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
And a good coaching institute will not be satisfied if you get 40%.
40 மார்க்குகள் வாங்கினால் போதும் என்று நல்ல பயிற்சி நிறுவனங்கள் ஒரு காலம் திருப்தி அடையாது.
Those are all third rate useless institutes where if you go there you'll never get admission in these colleges.
மூன்றாம் தரமான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சில பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது. அங்கே நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது.
You know there are so many tutorial colleges now for these institutes, for these examinations.
இந்த நல்ல கல்லூரிகளிலே அனுமதி கிடைப்பதற்காக தேர்வு பயிற்சி கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறது.
There are so many.
எவ்வளவோ டியூட்டோரியல் கல்லூரியில் இருக்கிறது.
Now if a person has got plenty of money and he wants his child is very clever, which one will he send his child to?
ஒரு மனிதனுக்கு நிறைய பணம் இருக்கிறது, தன்னுடைய மகன் புத்திசாலியாக இருக்கிறான், எந்த பயிற்சி நிறுவனத்திற்கு அனுப்புவான்?
He won't say, ah, just pick any one of them and go.
ஏதோ ஒரு பயிற்சி நிறுவனத்திலே பேருக்காக சேர்ந்து என்று சொல்வாரா? இல்லை.
Instead, I want to find out which is getting good results.
எந்த பயிற்சி நிறுவனத்திலே நல்ல தேர்ச்சிகள் கிடைக்கும் என்று நான் கண்டுபிடிக்க போகிறேன்.
Which institute is getting students who are getting admission into these colleges?
எந்த பயிற்சி நிறுவனத்திலே படித்தால் அந்த மாணவர்களுக்கு இந்த கல்லூரிகளிலே இடம் கிடைக்கிறது?
Then he'll discover it is this institute which has got very high standards.
ஓ, இந்த பயிற்சி நிறுவனத்திலே நல்ல தரம் இருக்கிறது, கல்வி தரம்.
They are not satisfied with 40%.
அவர்களுக்கு 40 மார்க்குகளே திருப்தி பெறுகிறவர்கள் அல்ல.
95-98%, that is what we want.
95-98 மார்க்குகள் வாங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லக்கு.
And you have to work very hard.
கடினமாக வேலை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும்.
Now I want to ask you.
நான் உங்களை இப்பொழுது கேட்கிறேன்.
When you decide which church to join, which church to go to?
எந்த சபையிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும், எந்த சபைக்கு நாம் போக வேண்டும்?
Do you say, ah, any church?
ஏதோ ஒரு சபைக்கு போனால் போதும் என்று சொல்கிறீர்களா?
My father used to go to this church or my grandfather used to go to this church.
எங்க அப்பா இந்த சபையை சார்ந்தவங்க, தாத்தா இந்த சபைக்கு தான் போய் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு சபைக்கு போக வேண்டும் என்று போகிறீர்களா?
How many of you studied in the same school your grandfather studied in?
உங்கள் தாத்தா படித்த பள்ளியிலே எத்தனை பேர் நீங்கள் படிக்கிற விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்?
Anybody here who studied in the same school your grandfather studied in?
எங்க தாத்தா இந்த பள்ளியிலே தான் படித்தார் என்று சொல்லி அதே பள்ளியிலே சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
That must be in some village.
அது ஒரு கிராமத்திலே வேண்டுமானால் அப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்.
Never even studied English.
அங்கே ஆங்கிலமே உங்க தாத்தா படிக்கவில்லை.
Why you want to study in another school? Do your grandfather studied in some other school?
உங்க தாத்தா வேற ஒரு பள்ளியிலே படித்தார், நீங்களோ வேற ஒரு பள்ளியை தேர்வு செய்கிறீர்கள். ஏன்?
When you are sick, how many of you go to the same hospital your grandmother went to?
உங்களுக்கு வியாதி வரும்பொழுது எங்களுடைய தாத்தா இந்த ஆஸ்பத்திரி தான் போனார், பாட்டி இந்த ஆஸ்பத்திரி தான் போனார் என்று சொல்லி எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு செல்வீர்கள்?
When it comes to school, you say, I don't care which school my father went to, which is the best one today.
பள்ளி என்று வரும்பொழுது எங்க தாத்தா எந்த பள்ளியில் படித்தார் எல்லாம் எனக்கு அக்கறை இல்லை, இப்பொழுது எந்த பள்ளி நல்ல பள்ளி என்று நீங்கள் தேர்வு செய்ய.
When you look for a hospital when you are seriously sick, you don't decide which hospital your grandmother went to, you say which is the best hospital today.
மிகவும் கொடிய வியாதி வந்து விட்டால் எங்க பாட்டி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் என்று சொல்லி நீங்கள் தேடிக்கொண்டா இருப்பீர்கள்? இல்லை, இப்பொழுது எந்த ஆஸ்பத்திரியில நல்ல சிகிச்சை கிடைக்கும் என்று தான் பார்ப்பீர்கள்.
But when it comes to church,
சபை என்று வரும்பொழுது,
my father went to this church.
எங்க அப்பா இந்த சபைக்கு தான் போனார்.
Why are you so disinterested when it comes to church?
சபை என்று வரும்பொழுது ஏன் அவ்வளவு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போல இருக்கிறீர்கள்?
But so interested when it comes to school and hospital.
பள்ளியோ மருத்துவமனையோ என்றால் அவ்வளவு சீரியஸாய் தேடுகிறீர்கள்.
Now listen to the reason which no other preacher may tell you.
எந்த பிரசங்கியாரும் சொல்லாத காரணத்தை இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க.
You are more interested in your education and your health than your spiritual life. That's why.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பிக்கக்கூடிய அக்கறையை காட்டிலும் அதிகமான அக்கறையை உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் தான் காண்பிக்கிறீர்கள்.
You are more interested in money and health than your spiritual life and walk with God.
தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையை காட்டிலும் உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு பணத்தின் மீது தான் விருப்பம் இருக்கிறது.
But you say, I'm going to church regularly.
ஆனால் நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறீர்கள்.
Yeah, the Pharisees also went every week.
ஆம், பரிசேயர்களும் கூட வாரம் வாரம் அவர் தவறாமல்
சபைக்கு சென்றார்கள். They were religious.
அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, அவர்கள் மதவாதிகளாக இருந்தார்கள்.
And you are not spiritual, you're religious.
நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இல்லை, நீங்கள் மதவாதிகளாக இருக்கிறீர்கள்.
A religious man, you know what all he does?
ஒரு மதவாதி என்கிற மனிதன் என்ன செய்வான்?
Just like the Pharisees.
பரிசேயர்களைப் போலத்தான்.
They go to the meetings every week.
ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கூட்டங்களுக்கு செல்வான்.
Pray the Bible, read the Bible regularly.
வேதத்தை ஒழுங்காக வாசிப்பான்.
Pray.
ஜெபிப்பான்.
Fast and pray.
உபவாசித்து ஜெபிப்பான்.
Pay their tithes.
தசமபாகம் செலுத்துவான்.
The marks of religious people.
இவங்களெல்லாம் மதவாதிகளுடைய மனிதனுடைய அடையாளங்கள்.
Some of them, like Jesus said, the Pharisees in Matthew 23, crossed land and sea to become missionaries to preach the gospel in some other place.
இயேசு பரிசேயர்களுக்கு சொன்னது போலவே மத்தேயு 23 அதிகாரத்திலே எவ்வளவோ கடல்களை எல்லாம் கடந்து மிஷனரி பணியில் ஈடுபட்டு மக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
Now you would think that if somebody is a missionary, definitely he is spiritual.
யாராவது ஒரு மிஷனரியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஆவிக்குரியவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
I have seen many missionaries in my life who are not spiritual, they are only religious, like the Pharisees who are missionaries.
நான் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன், அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, பரிசேயர்களைப் போலத்தான் அவர்கள் இருக்கிறார்கள்.
Just because a man sacrifices doesn't mean he is spiritual.
ஒரு மனிதன் தியாகம் செய்வதனாலேயே அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிட முடியாது.
The Pharisees sacrificed to cross land and sea to become missionaries.
பரிசேயர்கள் மிஷனரிகளாய் மாறும்படியாக கடலை கடந்து அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்து போனார்கள்.
I'm not telling you stories, you read Matthew 23.
நான் ஏதோ கட்டுக்கதைகளை உங்களுக்கு சொல்லவில்லை, நீங்கள் மத்தேயு 23 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள்.
But they were not spiritual.
ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை.
You know what is the mark of a spiritual man? Please listen.
ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? தயவு செய்து கவனியுங்கள்.
He strives to behave like Jesus Christ.
இயேசு நடந்தது போலவே நடப்பதற்கு அவன் பிரயாசப்படுகிறவன்.
He longs to please God.
தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், சந்தோஷிக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய தாகத்தை
கொண்டிருப்பான். He always wants to know if there's anything in his life that is making God sad, because he wants to make God happy.
தேவனை சந்தோஷப்படுத்த கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறபடினாலே ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை துக்கப்படுத்துகிறது இருக்கிறதா என்று பார்ப்பான்.
Many of you who have children.
உங்களில் அநேகர் பிள்ளை அநேகருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்.
You tell me, what is the difference between a good son and a bad son?
ஒரு நல்ல மகனுக்கும் கெட்ட மகனுக்கும் உள்ள வித்தியாசம்
என்ன நீங்க சொல்லுங்கள். Or a good daughter and a bad daughter.
அல்லது நல்ல மகளுக்கும் கெட்ட மகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுங்கள்.
It's not cleverness.
அது புத்திசாலித்தனம் அல்ல.
The son or daughter who wants to please you and make you happy.
உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மகன் தான் நல்ல மகன் என்று சொல்வீர்கள்.
And the other son who doesn't care for you.
உங்களை குறித்தே அக்கறை படாத ஒரு மகன்.
But when he wants food, he'll come to the table.
ஆனால் தன்னுடைய சாப்பாடு மாத்திரம் மேஜையில் இருக்க வேண்டும்.
When he wants clothes, he'll come to you.
தனக்கு ஆடை வேண்டுமானால் அப்பா என்று வருவான்.
When he wants a motorbike, he'll come to you.
எனக்கு ஒரு மோட்டார் பைக் வேண்டும் என்று சொன்னால் அப்பா வந்து போவான்.
When he wants money, he'll come to you.
தனக்கு பணம் வேண்டுமானால் அப்பா வேண்டும்.
Are you happy with such a son?
அப்படிப்பட்ட மகனிலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?
Do you think God is happy with children who come to him only saying, give me this, give me that, give me that, give me the other thing. Now I'm sick, heal me. Now I want a house, now I want a car.
ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று ஜெபிக்க ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவரே வியாதியாக இருக்கிறேன், சுகம் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். எனக்கு இந்த பொருள் வேண்டும், அந்த பொருள் வேண்டும் என்று ஜெபிக்க முடியாது தேவனிடத்தில் வருகிறார்கள்.
Are you happy with such a son, old daughter who only comes to you and asks you, give me this, give me that, give me this, give me that, give me that?
அப்பா இத தாங்க, அப்பா அத தாங்க, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிற மகனிலே உங்களுக்கு விருப்பம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா?
You look at your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
You look at your own life.
உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன்.
Examine the things you pray for.
நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள்.
See if 90% of your prayers are not like this. Give me this, give me that, give me the other thing.
உங்களுடைய ஜெபத்திலே 90% ஜெபம் இப்படி இல்லை என்று பாருங்கள். எனக்கு இதை தாரும், அதை தாரும், அது வேண்டும், இது வேண்டும், மகனுக்கு அது வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறீர்களா?
That is how we go far away from God.
இப்படித்தான் நாம் தேவனை விட்டு தூர விலகி செல்கிறோம்.
You know the story of the prodigal son in Luke 15, how he went far away from his father and his father's house.
லூக்கா 15 அதிகாரத்தில் உள்ள அந்த இளைய கெட்டகுமாரன் எப்படி தாப்பனுடைய வீட்டை விட்டு தூர விலகி போனான் என்று உங்களுக்கு தெரியுமா?
You know how it started?
எப்படி எல்லாம் அது ஆரம்பித்தது என்று தெரியுமா?
Read Luke 15.
லூக்கா 15 வாசித்து
பாருங்க. How did he drift so far away from his father and his father's house?
எப்படி தன்னுடைய தகப்பனை விட்டும் தகப்பனுடைய வீட்டை விட்டும் அவ்வளவு தூரமாய் கடந்து போனான் என்று உங்களுக்கு தெரியுமா?
Because he came to his father one day.
ஏனென்றால் ஒரு நாளிலே தகப்பனிடத்திலே வந்தான்.
And the first thing he said.
அவன் சொன்ன முதல் காரியம்.
Verse 12.
12th வசனம்.
Give me.
எனக்கு தாரும்.
Luke 15 verse 12.
லூக்கா 15th அதிகாரம் 12th வசனம்.
Give me.
எனக்கு தர வேண்டும்.
Father, give me.
தகப்பனே எனக்கு தாரும்.
He gets something.
கொஞ்சம் பெற்றுக்கொண்டான்.
No, this is not enough.
இது எனக்கு பத்தாது.
Give me some more.
இன்னும் கொஞ்சம் தாருங்கள்.
Are you like that?
நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா?
That is the way to drift far away from the father's house and the father.
தகப்பனுடைய வீட்டை விட்டும் தகப்பனை விட்டும் தூர விலகி போவதற்கு இதுதான் முதல் படி.
And I tell you, most believers pray like this.
அநேக விசுவாசிகள் இப்படி தான் ஜெபிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
All prayer is give 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 give.
அவர்கள் முழு ஜெபம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் இதை தாரும் என்று தான் இருக்கிறார்.
I want to show you a verse in Proverbs.
நீதிமொழிகளிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
Please turn to Proverbs. Proverbs and chapter 30.
நீதிமொழிகள் 30 அதிகாரம்.
Verse 15.
15 வசனம்.
The leech has got two daughters and both daughters say give give.
அட்டைக்கு இரண்டு குமாரத்திகள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு குமாரத்திகளுமே தா தா என்று கேட்கிறார்கள்.
Are you like that?
நீங்க அப்படி இருக்கீங்களா?
You know what a leech is?
அட்டை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா?
It gets into your leg when you're in the water.
நீங்கள் தண்ணிலே இருக்கும் பொழுது காலையில வந்து ஒட்டிக்கொள்ளும் அட்டை.
Has it come to give you anything?
உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியா வந்திருக்கிறதா?
No no no.
இல்ல இல்ல.
Give me more blood.
அதிகமான ரத்தம் தா.
It's got enough, it's so fat with your blood.
ரத்தத்தை குடித்து குடித்து குண்டாகி விட்டது.
Give me more.
இன்னும் தா.
More.
இன்னும் தா.
Till it gets so fat it drops off.
எவ்வளவோ களைப்படைந்து கீழே விழும் வரைக்கும் ரத்தத்தை உறிந்து குடித்து கொண்டே இருக்கும்.
Lord of God's sons and daughters are like that.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் மகன்கள் மகன்கள் இப்படி தான் இருக்கிறார்.
Never satisfied.
ஒரு காலம் திருப்தி அடைவதே இல்லை.
Says they are never satisfied in that verse.
அந்த வசனத்திலே அவர்கள் திருப்தி அடையாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
There are three things that will not be satisfied.
திருப்தி அடையாத மூன்று காரியங்கள் உண்டு.
Four that will not say enough.
போதும் என்று சொல்லாத நான்கு உண்டு.
Today there are millions like that, not just four.
இன்றைக்கு நான்கு அல்ல லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இருக்கிறது.
Believers,
விசுவாசிகள்,
give me this, give me that.
எனக்கு இதை தாரும் அதை தாரும்.
Where are the believers who go to God and say, Lord, is there anything in my life that's making you sad?
ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கிறதா காண்பீம் என்று சொல்லக்கூடிய இப்படி தேவனிடத்தில் போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
What can I give you from my life?
என்னிடத்திலிருந்து ஆண்டவரே நான் எதை உமக்கு நான் கொடுக்கட்டும்?
You know there is a blessing when you receive something from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
But do you know there's a greater blessing when you give to God?
அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Jesus said in Acts 20 verse 35.
அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார்.
It is more blessed to give than to receive.
வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி
இருக்கிறார். Is there a blessing in receiving?
பெற்றுக்கொள்வதிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா?
Sure.
கண்டிப்பாக இருக்கிறது.
Isn't there a blessing in receiving the forgiveness of sin?
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டா?
Yes.
ஆம்.
I thank God for it.
அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Isn't there a blessing in receiving the power of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா?
Sure, I thank God for it.
நான் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I would not be able to stand here and speak if God did not anoint me with the Holy Spirit.
என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவன் நிறைத்திராவிட்டால் நான் இன்றைக்கு இந்த நின்று பேச முடியாது.
There is a blessing in receiving.
பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
Isn't there a blessing in getting a good wife from God or a good husband?
தேவனிடத்தில் நல்ல ஒரு மனைவியை பெற்றுக்கொள்வது அல்லது நல்ல ஒரு கணவனை பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
Isn't there a blessing in getting a job by which we can support ourselves?
நம்மை நாமே பராமரித்துக் கொள்ள முடியாத நல்ல ஒரு வேலையை பெற்றுக் கொள்வதிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா?
Or getting admission to a college by which we can get a job to support ourselves?
அல்லது நம்மை நாமே தாங்கிக் கொள்ள முடியாத வேலை கிடைக்கும்படியாக நல்ல கல்லூரியில் அனுமதி கிடைப்பது ஆசீர்வாதமா?
Isn't there a blessing in getting a house in which we can live so that we don't have to sleep on the streets?
நாம் ரோட்டிலே படுத்து தூங்காதபடிக்கு நமக்கென்று ஒரு வீடு இருப்பது ஆசீர்வாதமா இல்லையா?
These are all God's gifts.
இவைகள் எல்லாமே தேவனுடைய ஈவுகள்.
Spiritual, material,
ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
Isn't there a blessing in receiving healing when we are sick?
நாம் வியாதியா இருக்கும் பொழுது சுகமளித்தலை பெற்றுக் கொள்கிறோமே அது ஆசீர்வாதமா?
I thank God for that.
அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
There is a blessing in receiving.
பெற்றுக் கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
But there's a much higher blessing, Jesus said here, when you learn to give to God.
அதே சமயத்திலே தேவனுக்கு நாம் கொடுக்க கற்றுக்கொள்ளும் பொழுது இதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறது.
Now most of you, whenever you hear about giving to God, you only think about money.
தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் கேட்கும் பொழுது பணத்தை கொடுப்பதை மட்டுமே உங்களில் அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Because whenever you heard a pastor preaching on giving, it was always about money.
ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கொடுத்தலை குறித்து ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பணத்தை கொடுப்பதை பற்றி தான் போதகர்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
I am not talking about money.
நான் அதை குறித்து நான் பேசவில்லை.
Because I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
That God does not want your money.
தேவனுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை.
You know what he wants?
அவருக்கு என்ன தேவை தெரியுமா?
He wants your body.
உடைய சரீரம் அவருக்கு தேவை.
He wants your eyes.
உடைய கண்கள் அவருக்கு தேவை.
Your tongue.
உடைய நாவு.
Your hand.
உடைய கரங்கள்.
Why do I say that?
ஏன் நான் இதை சொல்கிறேன்?
Let me show you two verses which I hope you will never forget.
நீங்கள் மறக்க கூடாதபடிக்கு நான் ஒரு இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Hebrews chapter 10.
எபிரேயர் 10 அதிகாரம்
verse 5.
ஐந்தாம் வசனம்.
When Jesus came into the world,
இயேசு இந்த உலகத்திலே வந்தபொழுது,
Hebrews 10 verse 5.
எபிரேயர் 10 அதிகாரம் 5.
When Jesus comes into the world,
இயேசு இந்த உலகத்திலே வரும்பொழுது,
he said,
அவர் சொல்கிறார்,
God does not want your offerings.
உங்களுடைய காணிக்கை தேவன் விரும்பவில்லை.
Aha. Have you heard that?
ஓஹோ, இதை கேள்விப்பட்டீர்களா?
God doesn't want your money.
தேவனுக்கு உங்கள் பணம் தேவையில்லை.
This is not Brother Zach Poonen's teaching. This is the Holy Spirit's teaching.
இது ஜாக் புன்னுடைய போதனை இல்லை. இது பரிசுத்த ஆவியானுடைய போதனை.
He doesn't want your offerings.
உங்கள் காணிக்கை அவருக்கு தேவையில்லை.
See, no, that must be a mistake.
ஓ, இது ஏதோ தவறா எழுதி விட்டாங்க போல இருக்கு. இல்லை இல்லை.
For people like that it is repeated in verse 8. God doesn't want your offerings.
தவறாய் எழுதி விட்டால் என்று நினைக்கிறவர்களுக்கு மீண்டும் திருப்பி 8 வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் காணிக்கை அவருக்கு பிரியமில்லை.
Just in case you missed reading it in verse 5, God repeats it again in verse 8.
5 வசனத்திலே வாசிப்பதை நீங்கள் எப்பொழுதாவது தவறு விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் தவறாமல் இருப்பதற்கு 8 வசனத்திலே சொல்லி இருக்கிறார்.
What does he want? What instead?
அதற்கு மாறாக அவருக்கு என்ன வேண்டும்?
Verse 7.
ஏழாம் வசனம்.
I have come to do your will, O God.
தேவனே, சுத்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
Repeated in verse 9. I have come to do your will, O God.
மீண்டும் வலியுறுத்தப்பட்டு 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே, உம்முடைய சுத்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்.
How do we do God's will?
தேவ சுத்தத்தை நாம் எப்படி செய்கிறோம்?
Not with our tithes and offerings.
நம்முடைய காணிக்கைகள் தசம பாகங்களிலே அல்ல.
Turn to Romans chapter 12.
ரோமர் 12 அதிகாரம்.
Here it tells us how we can do verse 2, that good and acceptable and perfect will of God.
நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
I told you in my last study about the perfect will of God and the permissive will of God, which is a lower thing.
கடந்த வேத பாடத்திலே தேவனுடைய பூரணமான சித்தமும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தையும் குறித்து நான் உங்களுக்கு
சொன்னேன். God's perfect will is one man, one woman, married for life.
தேவனுடைய பரிபூரண திட்டம் என்பது ஒரு மனிதன் ஒரு மனைவியை கொண்டிருப்பது.
God's permissive will in Deuteronomy 24, okay, you divorce.
தேவன் அனுமதித்த சித்தம் உபாகமம் 24 அதிகாரத்திலே, சரி, பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்து.
But now Jesus came.
இயேசு வந்தார்.
And lifted us up from the level of the law to God's original plan.
நியாயப்பிரமாணத்தினுடைய நிலையிலிருந்து தேவனுடைய தேவனுடைய ஆதி திட்டத்திற்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார்.
He said from the beginning what was God's plan.
ஆதி முதலாய் தேவனுடைய திட்டம் என்று சொல்கிறார்.
That is why in Christianity we don't believe in divorce and remarriage.
ஆகவே தான் கிறிஸ்தவத்திலே நாம் விவாகரத்து செய்வதையும் மறுமணம் செய்வதையும் நாம் ஒத்துக்கொள்கிறதில்லை.
Because we are not under the law now.
ஏனென்றால் நாம் இப்பொழுது பிரமாணத்தின் கீழாக இல்லை.
We have come back through grace to what was from the beginning God's plan.
தேவனுடைய கிருபையினாலே ஆதியாய் இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு மீண்டும் நாம் வந்திருக்கிறோம்.
The law was God's permissive will. Under grace we come to God's perfect will.
நியாய பிரமாணத்திலே தேவன் அனுமதித்த ஒரு பிரமாணம் இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஆதி முதல் கொடுக்கப்பட்ட பூர்ணமான சித்தத்துக்கு வந்திருக்கிறோம்.
Under law God's permissive will was okay, you give me 10% of your income, 90% you do what you like.
பிரமாணத்தின் கீழாக இருக்கும் பொழுது, சரி, உன்னுடைய சம்பாத்தியத்திலே 10% எனக்கு கொடு, 90% நீ எப்படி வேண்டாலும் செய்து செலவு செய்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Jesus didn't give his tithe.
இயேசு தன்னுடைய தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை.
You know what Jesus said?
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
He said in John 17.
யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு சொன்னார்.
Verse 10.
10th verse.
All that is mine is thine.
என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
Did he say 10% of what is mine is thine?
என்னுடையவைகளிலே 10% உம்முடையவைகள் என்று சொன்னாரா?
No, that is under law, God's permissive will.
அது பிரமாணத்தின் கீழாக இருக்கும் பொழுது தேவன் அனுமதித்த ஒரு சித்தம்.
You know what we say in grace?
கிருபையிலே நாம் என்ன சொல்கிறோம்?
Lord, everything is mine, is yours.
ஆண்டவரே, எனக்குரியதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே.
I don't want anything on this earth which I can't use for you.
ஆண்டவர், உமக்கென்று பயன்படுத்தாத எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இந்த பூமியிலே.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
Does that mean we have to take all our money and put in the offering box?
நம்முடைய எல்லா பணத்தையும் எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டு விட வேண்டும் அர்த்தமா?
Please don't do that because some selfish pastor will take it off and pocket it.
தயவு செய்து நீங்கள் அப்படி செய்து விட வேண்டாம். சில சுயநலமுள்ள போதகர்கள் அப்படி பிரசங்கித்து உங்கள் சம்பளத்தை முழுவதும் எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள்.
What I am saying is recognize that everything you have is God's.
நான் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடையது என்கிறதான ஒரு உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள்.
I want to use everything I have for you.
ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் உமக்கென்றே நான் பயன்படுத்த விரும்புகிறேன்.
Do I have a house?
எனக்கு ஒரு வீடு இருக்கிறதா?
It is for you.
அது உமக்கென்று ஆண்டவரே.
Do I have a car?
எனக்கு ஒரு கார் இருக்கிறதா?
It is in my name in the registered office but it's yours.
ஆண்டவரே அங்கே பதிவு செய்யப்பட்டது என்னுடைய பெயரிலே தான் ஆனால் அது உம்முடையது ஆண்டவரே.
That is God's perfect will.
இதுதான் தேவனுடைய பூரணமான சித்தம்.
Because in the Old Testament they were servants.
பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள்.
In the New Testament we are a wife.
புதிய ஏற்பாட்டிலே நாம் அவருக்கு மனைவிகளாக இருக்கிறோம்.
Servant can say okay I'll come at 9 o'clock I'll go at 5 o'clock that's all.
வேலைக்காரன் என்ன சொல்வான்? காலையில 9 மணிக்கு வரேன் ஐயா, 5 மணிக்கு நான் போய் விடுவேன் ஐயா என்று சொல்வான்.
How many of you want a wife who says I'll come at 9 o'clock and go at 5 o'clock?
9 மணிக்கு வந்து விடுவேன், 5 மணிக்கு நான் போய் விடுவேன் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வேண்டும்?
No, wife is there 24 hours.
மனைவி 24 மணி நேரமும் உங்களோட தான் இருக்கிறாள்.
Are you a servant of Jesus Christ or bride of Jesus Christ? Tell me.
நீங்கள் இயேசுவுக்கு ஒரு வேலைக்காரனா அல்லது இயேசுவுக்கு ஒரு மனவாட்டியா என்று சொல்லுங்கள்.
This is God's perfect will.
இதுதான் புதிய தேவனுடைய பூரணமான சித்தம்.
You tell me, would you like to be married to a millionaire or to be a servant in his house?
நீங்கள் ஒரு லட்சாதிபதியை மணந்து மனைவியா இருக்க வேண்டுமா அல்லது அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டுமா?
Which do you prefer?
உங்களுக்கு எது வேண்டும்?
Do you prefer to be married to Christ or just be a servant in his house?
நீ கிறிஸ்துவோடு கூட மனமுடிக்கப்பட்ட மனவாட்டியா இருக்க வேண்டுமா அல்லது அவருடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருக்க வேண்டுமா?
Servant means you can like government servant.
அரசாங்கத்திலே பணி செய்கிற அரசு ஊழியர்களை போல.
Okay, I have to give 10% as income tax.
நான் 10% வருமான வரி கட்ட வேண்டும். வருமான வரியை போல கொடுக்க வேண்டும்.
Income tax rate is 10% for most people.
அநேக மக்களுக்கு இப்பொழுது வருமான வரி வருமானத்திலே 10%.
We can say they are paying that tithe to the government.
நாம் என்ன சொல்லலாம்? அரசாங்கத்திற்கு அவர்கள் தசம பாகம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
They don't love the government. They don't get married to the government.
அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அரசாங்கத்தோடு கூட அவர்கள் மனம் முடிக்கப்படவும் இல்லை.
But they are afraid they'll be punished if they don't give 10% income tax, so they pay.
வருமான வரி செலுத்தாவிட்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும், அரசாங்கம் நம்மிடத்தில் நடவடிக்கை எடுத்து விடும் என்று பயந்து செலுத்துகிறார்கள்.
That is exactly how many believers are.
இப்படித்தான் அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Like the income tax officer, the pastor will frighten you. You better pay your 10%, otherwise God will catch up with you.
வருமான வரி அதிகாரிகள் சொல்லுகிறது போல, பயமுறுத்துகிறது போல, 10% தசம பாகம் கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு வியாதி வந்துவிடும் அல்லது கஷ்டம் வந்துவிடும்.
People are afraid and
they give பயந்து என்னமோ என்று சொல்லி தசம பாகம் எடுத்து கொடுத்து விடுகிறார்கள்.
10% to income tax, 10% to church.
10% வருமான வரி அரசாங்கத்துக்கு, 10% ஆண்டவருக்கு.
Please leave me alone. Let me do what I like with the other
80%. மீதி உள்ள 80% எனக்கு தான், நான் எப்படி வேண்டாமலாம் செலவு செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
You think a wife lives like that with her husband?
ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்பாளா?
I tell you, not even 1% of believers have understood what it is to be the bride of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருப்பது என்றால் என்ன என்பதை 1% விசுவாசிகள் கூட விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I have never paid tithe in my life.
என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் நான் தசம பாகம் செலுத்தியதில்லை.
When I was working in the navy I used to give 50% of my income to God.
கப்பற்படையிலே நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வருமானத்தில் 50% தேவனுக்கு கொடுத்தேன்.
I'm not asking you to do that.
நீங்களும் அப்படி கொடுங்கள் என்று நான் உங்களை கேட்க போவதில்லை.
I was single, I didn't have any family.
அப்பொழுது நான் தனியாளாக இருந்தேன், எனக்கு என்ற ஒரு குடும்பம் இல்லை.
I was earning a lot of money.
நான் நிறைய பணம் சம்பாதித்தேன்.
But what I'm saying is my relationship with God was not like government servant paying income tax.
நான் சொல்லுகிறதெல்லாம் ஒரு அரசு ஊழியன் அரசாங்கத்திற்கு தசம பாகம் கொடுக்கிற அந்த உறவை போல எனக்கும் தேவனுக்கு உறவில்லை.
I was the bride of Jesus Christ, my Lord.
என்னுடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி.
Don't be fooled by your pastors.
உங்களுடைய பாஸ்டர்மார்களினாலே நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம்.
Be the bride of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருந்து விடுங்கள்.
Say like Jesus, Father, all that I have is yours.
பிதாவே, என்னுடையதெல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லுங்கள்.
Do you want God's perfect will? Or his permissive will.
தேவனுடைய பரிபூரணமான சித்தம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது தேவன் அனுமதிக்க கூடிய கீழான நிலையில் சித்த வேண்டுமா?
Turn back to Romans 12 verse 2.
இப்பொழுது நீங்கள் ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
The good and acceptable and perfect will of God.
நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான தேவனுடைய சித்தம்.
I told you God doesn't want your offerings and I showed you 2 verses there.
தேவனுக்கு உங்கள் காணிக்கைகள் தேவையில்லை என்று உங்களுக்கு 2 வசனங்களை சொல்லி காட்டினேன்.
What does he want?
அவருக்கு என்ன தேவை?
Romans 12:1.
ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம்.
He wants your body.
உங்கள் சரீரம் அவருக்கு தேவை.
God the Father is in heaven.
பிதாவாகிய தேவன் பரத்திலே இருக்கிறார்.
God the Son, he already has a body when he came to earth. He still has it.
தேவனுடைய குமாரன் ஏற்கனவே அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, இப்பொழுதும் அவருக்கு ஒரு சரீரம் இருக்கிறது.
When he came to earth, he took a body.
அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார்.
And he still had that body in heaven with the wounds.
இன்றைக்கும் பரலோகத்திலே காயப்பட்ட அந்த கரங்களுடைய சரீரம் அவருக்கு இருக்கிறது.
But the Holy Spirit is on earth.
பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பூமியில் இருக்கிறார்.
He is the one looking for body.
அவர்தான் சரீரம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்.
He wants your body.
அவருக்கு உங்களுடைய சரீரம் தேவைப்படுகிறது.
God the Holy Spirit wants your body.
பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு உங்கள் சரீரம் தேவைப்படுகிறது.
To make it his temple.
அவருடைய ஆலயமாக மாற்றும்படியாக உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவைப்படுகிறது.
I want my body to be the temple of the Holy Spirit.
என்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். But he doesn't force his way into anybody's body.
யாருக்குள்ளாகவும் அவர் கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து வருவதில்லை.
He says, I want your body. Will you give it to me?
உன் சரீரம் எனக்கு தேவைப்படுகிறது, நீ கொடுப்பாயா?
He won't force you.
அவர் உங்களை கட்டாயப்படுத்த போவதில்லை.
Paul says here.
பவுல் இங்கே சொல்கிறார்.
When you think of all that God has done for you.
தேவன் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது.
Give your bodies to God.
உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்.
Give it to him completely.
முழுமையாக அவருக்கு ஒப்புக்கொடுங்கள்.
It is just like those people used to offer the sacrifices in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பலிகளை செலுத்தினார்களே, அதுபோல உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று கேட்கிறார்.
They offered a dead sacrifice, but here it says you can give your body as a living sacrifice.
அவர்கள் செத்து போனதை மரித்த பலிகளை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தார்கள், நீங்களோ ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக்கொடுங்கள்.
They offered a dead bullock there.
அங்கே செத்த காளையை அங்கே பலிபீடத்திலே கிடத்தினார்கள்.
It was only a picture.
அது ஒரு ஒரு சித்திரம் தான்.
He wants a living sacrifice from you now.
இப்பொழுதோ அவர் உங்களிடத்திலே ஒரு ஜீவனுள்ள பலியை அவர் கேட்கிறார்.
Your body.
உங்கள் சரீரம்.
Your body means your eyes.
உங்கள் சரீரம் என்றால் கண்கள்.
Give it to God.
தேவனுக்கு கொடுங்கள்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
Lord,
ஆண்டவரே,
let's take one month at a time.
ஒரு மாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
Lord, for the next 31 days.
ஆண்டவரே, அடுத்து வருகிற 31 நாட்களுக்கு
I never want to use my eyes to look at anything which you don't want me to look at.
ஆண்டவரே, அடுத்த 31 நாட்கள் நீர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நான் இந்த கண்களை கொண்டு பார்க்க மாட்டேன்.
I don't want to read anything which you don't want me to read.
நான் படிக்க கூடாது என்று நீர் விரும்புகிற ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நான் படிக்க போவதில்லை.
How many of you sitting here are willing to do that for the next 31 days?
இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களில் எத்தனை பேர் அடுத்த 31 நாட்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
If you use the internet, that you say, Lord, I never want to see on the internet or television with these eyes anything Jesus will not like to see.
நீங்கள் இன்டர்நெட்டை ஒழுங்காக பார்க்கிறவர்களா இருந்தால், ஆண்டவரே, இந்த இணையதளத்திலே உம்முடைய கண்கள் பார்க்க கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் இந்த கண்கள் பார்க்காது என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்.
I'm talking about only 31 days.
31 நாட்களுக்கு மட்டும், அவ்வளவுதான் நான் பேசுகிறேன்.
And Lord, for the next 31 days,
ஆண்டவரே, அடுத்து 31 நாட்களுக்கு இதோ என் நாவு இருக்கிறது.
I never want to say a single word that Jesus would not like.
இயேசுக்கு விருப்பமில்லாத ஒரு வார்த்தையை கூட இந்த நாவை வைத்து சொல்ல மாட்டேன்.
No angry word.
கோபப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் பேச மாட்டேன்.
No gossiping, backbiting against others.
புறங்கூறுகிற, மற்றவர்களை குறை சொல்கிற வார்த்தைகளை பேச மாட்டேன்.
Okay, let's leave the other parts of the body, just let's take these two.
மற்ற அவயங்களை எல்லாம் விட்டு விடுவோம், இந்த இரண்டு அவயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம்.
Eyes,
கண்கள்,
and tongue.
Now,
only for 31 days.
31 நாட்களுக்கு மட்டுமே.
How many of you are willing to do that?
இப்படி செய்வதற்கு உங்களில் எத்தனை பேர் விருப்பமாய் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், விருப்பம் தெரிவிக்கிறீர்கள்?
Or you have another option.
அல்லது வேறு ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
You don't want this?
இது வேண்டாமா உங்களுக்கு?
Give 10% of your income the next one month.
அடுத்த ஒரு மாதத்திற்கு உங்கள் வருமானத்திலே 10% ஆண்டவருக்கு கொடுங்கள்.
You tell me which is easier.
எது எளிது என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
Do you have to think?
யோசித்துதான் சொல்ல வேண்டுமா?
Which is easier?
எது எளிது என்று சொல்லுங்கள்.
To give 10% of your income to God in one month?
ஒரு மாதத்திற்கு 10% வருமானத்தை தேவனுக்கு கொடுப்பது எளிதா?
You get 5000 rupees, you give 500 rupees to God and keep 4500 for yourself.
5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது, 500 ரூபாயை காணிக்கைப்பட்டு தேவனுக்கு கொடுத்து விட்டு 4500 ரூபாய் உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
Is it difficult?
அது அவ்வளவு கடினமான காரியமா?
Not at all.
இல்லவே இல்லை.
But to give your eyes even for 1 week,
ஒரு வாரத்திற்கு உங்கள் கண்களை மட்டும் கொடுப்பதே.
That is why people say, Lord, here is your tithe.
ஆகவே தான் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், ஆண்டவரே இதோ தசம பாகம் காணிக்கை.
Don't trouble me, let me use my body for myself.
என் சரீரத்தை ஆண்டவரே நான் விரும்புகிறபடி பயன்படுத்திக் கொள்ளட்டும், அதிலே நீங்கள் தடை செய்ய வேண்டாம், அதில் ஈடுபட வேண்டாம்.
You prefer to live under the law.
நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்வதற்கு விருப்பப்படுகிறீர்கள்.
That is why you will never fulfill God's perfect will in your life.
ஆகவே தான் நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய பூரணமான திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறீர்கள்.
Let me tell you this.
நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும்.
The other thing God wants.
தேவனுக்கு தேவையான இன்னொரு காரியம்.
Is your mind.
உங்களுடைய மனது.
That's in verse 2.
அதுவும் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Your mind must be renewed.
உங்களுடைய மனதானது புதிதாக்கப்பட வேண்டும்.
That means all the old way of thinking is gone.
அவருடைய பொருள் என்னவென்றால் பழைய விதமாய் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் போய்விட்டது.
Okay, leave alone 31 days. Let's take 7 days now.
31 நாட்களை விட்டுவிடுங்கள். 7 நாட்கள் மட்டும் நாம் பயிற்சி செய்து
பார்ப்போம். How many of you will say, Lord, for the next 7 days I only want to think what you want me to think?
ஆண்டவரே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நீர் என்ன விரும்புகிறீரோ அதை மட்டுமே நான் எண்ணி பார்க்கட்டும் என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள்?
Or would you rather give your 500 rupees to God and say, please leave me alone?
அல்லது 500 ரூபாயை காணிக்கையாக கொடுத்து விட்டு ஆண்டவரே என்னை தொந்தரவு செய்யாதீரும் என்று சொல்வீர்களா?
Do you see what a fantastic deception this idea of paying your tithe to God is?
தேவனுக்கு தசமபாகம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு உத்தியானது எவ்வளவு ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு உத்தியா இருக்கு.
One of the greatest deceptions that has been practiced on Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறதான மிகப்பெரிய ஒரு வஞ்சனையின் திட்டம் தான் இது.
Let me tell you what God's word says in Hebrews 10. God does not want your offerings.
தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 10 அதிகாரத்திலே சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு உங்கள் காணிக்கைகள் தேவையில்லை.
And let me tell you what it says in Romans 12 verse 1 and 2.
ரோமர் 12 அதிகாரம் 1 2 வசனங்களிலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது
உங்களுக்கு சொல்கிறேன்.
அவருக்கு உங்கள் சரீரம்
தேவை,
அவருக்கு உங்கள் மனது தேவை, அவருக்கு உங்கள் கண்கள் தேவை.
24 hours every day of the whole year.
ஒவ்வொரு நாளிலேயும் 24 மணி நேரங்கள்
அவருக்கு தேவைக்கு
காணிக்கை எப்படி போடக்கூடிய பணத்திலே அதிகபட்சமானது தேவனுக்கு போகவில்லை, அது பாஸ்டர்களுக்கு போய்விடுகிறது.
Don't give it, don't be foolish.
நீங்கள் புத்தியீனமாய் செய்ய வேண்டாம்.
That is just like putting money into the toilet and flushing it.
ஒரு கழிவறையில் பணத்தை போட்டு தண்ணீரை ஊற்றி விட்டு விடுவது போல.
Please don't do that.
அதை செய்ய வேண்டாம்.
I am saying recognize that all that you have is God's.
நான் சொல்வது என்னவென்று விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடையது எல்லாம் தேவனுக்கு சொந்தமானது என்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
The way you tell me to use it, I'll use it.
ஆண்டவரே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீ சொல்கிறீரோ அப்படி நான் பயன்படுத்துகிறேன்.
Help some poor person.
ஆண்டவரே ஏழைக்கு உதவி செய்ய வேண்டுமா?
To buy some Christian books to give it out to people so that they can be saved.
கிறிஸ்தவர் மற்ற கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக சில கிறிஸ்தவ புத்தகங்களை வாங்கி நான் மற்ற நண்பர்களுக்கு கொடுக்கட்டுமா?
You tell me.
நீ சொல்லு ஆண்டவரே.
I don't need any pastor to tell me.
எனக்கு எந்த ஒரு பாஸ்டரும் சொல்ல வேண்டாம், நீ சொல்லு ஆண்டவரே.
I'm not going to tell you.
நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை.
Because God will tell you better than me.
ஏனென்றால் என்னை காட்டிலும் சிறந்த விதத்தில் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார், சொல்லுவார்.
I don't want your money.
எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை.
God will tell you.
தேவன் உங்களுக்கு சொல்வார்.
But more important than that.
அதை காட்டிலும் அதிக பிரயோஜனமுள்ளதானது.
See what it says about the Corinthians when they gave their money for God's work.
கொரிந்தியர் சபை தேவனுடைய ஊழியத்துக்கு தங்கள் பணத்தை கொடுத்த பொழுது அதை நாம் கொரிந்தியர்லே வாசிக்கிறோம்.
2 Corinthians chapter 8.
2 கொரிந்தியர் 8 ஆம் அதிகாரம்.
It says in verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Paul says.
பவுல் சொல்கிறார்.
That these churches in Macedonia, he's talking about the churches in Macedonia in verse 1.
ஒன்றாம் வசனத்திலே மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8 ஆம் அதிகாரம்.
Even verse 2 it says they were very poor it says.
இரண்டாம் வசனத்திலே அவர்கள் கொடிய தரித்திரத்திலே இருந்தார்கள்.
But even though they were so poor,
அவர்கள் அப்படி தரித்திரராக இருந்தாலும் கூட,
it says in verse 2 that they were so liberal in their giving.
ஆனால் அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
And they gave according to their ability, verse 3, and beyond their ability.
மூன்றாம் வசனத்திலே தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள்.
They gave of their own accord, not because somebody threatened them saying God will punish you if you don't give your tithe.
தசமம் கொடுக்காவிட்டால் தேவங்களை தண்டிப்பார் என்று பயமுறுத்தினாலே அல்ல, அவர்கள் தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்து கொடுத்தார்கள் என்று மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Please take this and help the poor saints.
தயவு செய்து இந்த காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள்.
Now, this is the verse I want you to see, verse 5.
ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
They first gave themselves, then they gave their money.
ஐந்தாம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், அதற்கு பின்பு தங்கள் பணத்தை தேவனுக்கு கொடுத்தார்கள்.
So the first thing is yourself.
ஆக முதலாவது காரியம் நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
God wants your body.
தேவனுக்கு உங்கள் சரீரம் தேவை.
And your mind.
உங்கள் மனது அவருக்கு தேவை.
Once you give it to him, he will take charge of it.
அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், ஆனால் அவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார்.
I hope you know your body is like a house.
உங்களுடைய சரீரமானது ஒரு வீட்டை போல இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள்.
What you are seeing here is not Zach Poonen.
இங்கே நீங்கள் பார்க்கிறது Zach Poonen அல்ல.
This is his house.
இது அவருடைய வீடு.
Zach Poonen is living inside this house.
இந்த வீட்டுக்குள்ளாக Zach Poonen வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
One day Zach Poonen will leave this house and go off.
ஒரு நாளிலே Zach Poonen இந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போய் விடுவார்.
You also will leave your house and go off.
நீங்களும் ஒரு நாளிலே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போய் விடுவீர்கள்.
Your house you may leave behind on this earth.
உங்கள் வீட்டை இந்த பூமியிலே விட்டு விட்டு நீங்கள் போய் விடுவீர்கள்.
The house will crumble into dust.
ஒரு நாளிலே அந்த வீடானது நொறுங்கி தூசியை போல மாறிவிடும்.
So you know that this body is only a house.
ஆகவே இந்த சரீரமானது ஒரு வீடுதான் என்று நீங்கள் அறிவீர்கள்.
But there's a person living inside.
ஆனால் உள்ளே ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
That is the one God is interested in changing.
அங்கே உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவரை மாற்றுவதற்கு தான் தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார்.
That is the person God is trying to shape on this earth.
இந்த பூமியிலே உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை தான் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
This body is only a house.
இந்த சரீரமானது ஒரு வீடுதான்.
If you place more and see, supposing you say, love Lord, supposing you got a very bad house.
உங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
You know, house broken down, leaking, the walls are crumbling.
மழை பெய்தால் ஒழுகுகிறது, செவிட்டிலே எவ்வளவோ கீறல்கள், பிளவுகள்.
The foundation is all sinking.
அங்கே உள்ள அஸ்திபாரம் கீழே அமிழ்ந்து கொண்டிருக்கிறது.
And one contractor comes to you.
ஒரு ஒப்பந்தக்காரர் வருகிறார்.
Just let me, give me this house for...
இந்த வீட்டை என்கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க. மூன்று மாதத்திற்கு இந்த வீட்டை என்ன கொடுத்து பாருங்கள்.
You don't have to pay me anything.
எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க வேண்டாம்.
I will renovate this house and give you a palace.
நான்
the same house I will change it into a palace.
அதே இடிந்து போன அல்லது பாழாக்கப்பட்ட வீட்டை மாற்றி ஒரு அரண்மனையாக கட்டி தருகிறேன் என்று சொல்கிறார்.
Friend of yours.
உங்களுடைய நண்பர், ஒரு கான்ட்ராக்டர்.
Won't you accept it?
நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா?
Oh, would you still want to live in that leaky house?
இல்லை இல்லை, எனக்கு இந்த ஒழுகிற வீடே போதும் என்று சொல்வீர்களா?
I will accept.
நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன்.
So that is what I do.
இதைத்தான் நான் செய்கிறேன்.
I say, Lord, this body, it's in a very bad shape.
ஆண்டவரே, இந்த சரீரமானது பழுதடைந்து விட்டது. ஆண்டவரே,
I lust with my eyes.
கண்களினால் ஈச்சிக்கிறேன்.
That is worse than a leaking house.
ஒழுகிற வீட்டை காட்டிலும் இது மோசமான ஒரு ஒழுகுதல்.
This tongue is always getting angry.
இந்த நாவு எப்பொழுது பார்த்தாலும் கோபமான வார்த்தைகளை பேசுகிறது.
That is worse than the foundation sinking and the doors won't close.
அஸ்திபாரம் அங்கே கீழே அமுங்கி கதவு மூடிய முடியவில்லை. அதை காட்டிலும் மோசமானது இந்த நாவு.
Everything in this house from roof to foundation is bad.
ஆண்டவரே, இந்த கூரையிலிருந்து அஸ்திபாரம் வரை எல்லாமே பழுதடைந்து விட்டது. ஆண்டவரே,
And the Lord says, give it to me, I'll repair it and give you a first class house.
இந்த வீட்டை பாழடைந்த வீட்டை எனக்கு கொடு, நான் அதை சரி செய்து உனக்கு முதல் தரமான சிறந்த வீடாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
I'll give you a pure tongue, a pure eyes, a pure mind. You want it or not?
உனக்கு சுத்தமான நாவு, சுத்தமான கண்கள், சுத்தமான மனது கொடுக்கிறேன். உனக்கு வேண்டுமா வேண்டாமா?
My mind, my eyes, my tongue were just as bad as yours.
என்னுடைய கண்கள், என்னுடைய சிந்தை, என்னுடைய நாவு, உங்களுடைய மனது சிந்தை நாவை போலவே மோசமானதாக என்னதும் இருக்கிறது.
But I gave it to the Lord.
ஆனால் நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன்.
And he repaired the house.
அவர் அந்த வீட்டை சீர்படுத்தி விட்டார், பழுது நீக்கி விட்டார்.
And I didn't have to pay for it.
அதுக்கு நான் எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லாத இருந்தது.
Because Jesus paid for the whole thing.
என்ன முழுவதற்குமாக இயேசுவே விலைக்கரையும் கொடுத்து விட்டார்.
I'm telling you, he will do the same for you.
அதே காரியத்தை உங்களுக்கும் அவர் செய்வார் என்று சொல்கிறேன்.
You can live in a much better house.
நீங்கள் இன்னும் சிறந்த ஒரு வீட்டிலே வாழலாம்.
Which is not leaking all the time.
இப்பொழுது ஒழுகாத ஒரு வீடு.
Where the doors won't shut.
இப்பொழுது அது சாத்த முடியாத கதவு இருந்தது.
Why don't you give yourself to God?
அந்த ஒழுகிற சாத்த முடியாத கதவுல உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள்.
Your mind to God.
உங்கள் மனதை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள்.
Then what will happen?
அப்பொழுது என்ன நடக்கும்?
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 2.
12 அதிகாரம்
2. You will be able to prove what is the good and acceptable and perfect will of God.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிவீர்கள்.
You will know it.
உங்களுக்கு அது தெரியும்.
You will be able to do it.
நீங்கள் அதை செய்ய முடியும்.
You'll be able to walk in God's ways.
தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடக்க முடியும்.
then you will be able to fulfill God's original purpose for man.
அப்பொழுது தேவன் மனிதனை குறித்து வைத்திருந்த அந்த ஆதி திட்டத்தை, பரிபூர்ணமான திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற
முடியும். What is that?
அது என்ன?
To reflect his image.
அவருடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Rule over everything.
எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை.
You know it's God's will that you should rule.
நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று உங்களுக்கு தெரியுமா?
I want you to see in Genesis 1 again.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் மீண்டும் நாம் பார்ப்போம்.
What are the two things God said?
தேவன் சொன்ன இரண்டு காரியங்கள் என்ன?
Please remember.
தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Let us make man in our image.
நமது சாயலாக தேவன் மனிதனை உண்டாக்கும்.
Genesis 1:26.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 6 வசனம்.
Second.
இரண்டாவது.
Let them rule.
அவன் ஆளுகை செய்யட்டும்.
And so it says.
ஆகவே
verse 27
27 வசனம்.
God made man in his image.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
And he told him in verse 28, subdue everything on this earth under your feet.
இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் உங்கள் கால்களுக்கு கீழாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
Do you know that's God's purpose for you?
உங்களுக்கு இன்று தேவன் வைத்திருக்கிற நோக்கம் இது என்று உங்களுக்கு தெரியுமா?
To show forth the likeness of God in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலை காண்பிப்பது.
You know, once Jesus told his disciples.
ஒரு முறை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இவ்வாறாய் சொன்னார்.
In John 14.
யோவான் 14 அதிகாரம்.
If you have seen me.
என்னை கண்டவன்.
You have seen the Father.
பிதாவை கண்டான்.
If you have seen me, you have seen the Father.
என்னை நீங்கள் பார்த்தீர்களானால் பிதாவை பார்த்து விட்டீர்கள்.
And we saw the other verse in John 20. As the Father sent me, I send you.
என் பிதா என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போலவே நான் உங்களை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறேன் என்று யோவான் 20 வாசித்து பார்த்தோம்.
Put these two verses together.
இந்த இரண்டு வசனங்களை ஒன்றாக பொருத்தி பாருங்கள்.
If you have seen me, you have seen the Father.
என்னை கண்டீர்களானால் பிதாவை கண்டீர்கள்.
As the Father sent me, so send I you.
என் பிதா என்னை அனுப்பினது போலவே உங்களையும் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன்.
So what is our calling then?
ஆகவே இங்கே நம்முடைய அழைப்பு என்ன?
We should be able to say to people.
நாம் ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும்.
If you have seen me.
என்னை பார்த்தீர்களானால்
You have seen a little bit of what Jesus was like.
இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள்.
If you have seen me,
என்னை பார்த்தீர்கள் என்றால்,
you have seen Jesus at least a little bit.
ஏதோ குறைந்த அளவு இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்.
Can you say that to your wife?
மனைவியிடத்திலே கணவன்மார்கள் சொல்ல முடியுமா?
I must ask your wife.
மனைவியை தான் நான் கேட்டு பார்க்க வேண்டும்.
Can you say that to your husband?
புருஷனை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா?
Can you say that to your husband?
உங்களுடைய கணவன் இடத்திலே அப்படி சொல்ல முடியுமா?
If you have seen me, my dear husband, you have seen what Jesus is like.
நர்மையான கணவரே, என்னை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா?
Can you tell your wife, if you have seen me, my dear wife, you have seen what Jesus is like.
நர்மையான மனைவியே, என்னை பார்த்து விட்டாயானால் இயேசு எப்படி இருக்கார் என்பதை சற்று பார்த்து விட்டாய் என்று சொல்ல முடியுமா?
Patient,
பொறுமை,
forgiving,
மன்னிக்கிற தன்மை,
never complaining,
குறை சொல்லாதிருக்கிற ஒரு வாழ்க்கை,
bearing with everything,
எல்லா காரியங்களும் பொறுத்துக்கொள்ளுதல்.
That's how Jesus was.
இப்படி தான் இயேசு இருந்தார்.
Can you say that to your brothers in the church?
சபையில உள்ள உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா?
Do you know that is your calling?
இதுதான் உங்களுடைய அழைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா?
I am gripped by it.
இதனாலே நான் பற்றி பிடிக்கப்பட்டிருக்கிறேன்.
My calling in life is that I can say to others, if you have seen me, you've seen a little bit of what Jesus is like.
என்னுடைய அழைப்பு என்னவென்றால், என்னை நீங்கள் பார்த்து விட்டால் இயேசுவை சற்று நீங்கள் பார்த்து
விட்டீர்கள்.
பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை நீங்கள்
பார்ப்பீர்களா?
இயேசுவுக்கு பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை நீங்கள் பார்த்து
விட்டீர்கள். You've seen a little bit of what Jesus talks about.
நான் இவ்விதமான காரியங்களை பேசுகிறேன் என்று நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், இயேசு பேசுகிற காரியங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள்.
In my case, unlike you, I am also a preacher.
உங்களை போல அல்லாமல் நான் ஒரு பிரசங்கியராக இருக்கிறேன்.
You are not called to be a preacher, I am called to be a preacher.
நீங்கள் பிரசங்கியராக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, நான் பிரசங்கியராக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
I have also got to say.
ஆகவே நானும் இதையும் சொல்ல வேண்டும்.
If you have heard me preach, you've seen a little bit of how Jesus preached like.
என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு எப்படி பிரசங்கிப்பார் என்று சற்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள்.
You don't have to say that because you don't have the calling.
உங்களுக்கு அப்படி நீங்கள் அதை சொல்ல வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை.
I have that calling.
எனக்கு அந்த அழைப்பு இருக்கிறது.
Everything in my life.
என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியமும்
I have to show what Jesus is like.
இயேசு எப்படி இருப்பார் என்று நான் காண்பிக்க வேண்டும்.
Are you gripped by this?
இதனாலே நீங்கள் பற்றி பிடிக்கப்பட்டீர்களா, கவரப்பட்டு விட்டீர்களா?
Have you seen God's original purpose?
தேவனுடைய உண்மையான பரிபூர்ண முழுமையான திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்று பார்த்தீர்களா?
Are you a Pharisee who just reads the Bible, fast and pray and give your tithe?
அல்லது வேதம் வாசிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசேயனாய் இருக்கிறீர்களா?
Go to meetings every week.
ஒவ்வொரு வாரமும் கூட்டத்துக்கு மட்டும் போகக்கூடிய கிறிஸ்துவா இருக்கிறீர்களா?
That's not my calling.
அது என்னுடைய அழைப்பு அல்ல.
My calling is to show forth Jesus.
என்னுடைய அழைப்பு இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்க.
Secondly,
இரண்டாவதாக,
to put everything under my feet.
எல்லா காரியத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழாக போடுவது.
Anger,
கோபம்,
under my feet.
என் காலுக்கு கீழாக.
Lust,
இச்சை,
under my feet.
என் காலுக்கு கீழாக.
Jealousy,
பொறாமை,
under my feet.
என் காலுக்கு கீழாக.
Have you read in the book of Joshua how he put his head on the necks of those kings of Canaan?
நீங்கள் யோசுவாவை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? அந்த கானானுடைய ராஜாக்களுடைய தலையிலே, கழுத்திலே தன்னுடைய காலை வைத்தான்.
That's how we are to put sin under our feet.
இப்படித்தான் பாவத்தை நம்முடைய கால்களுக்கு கீழாக நசுக்க வேண்டும்.
Love of money,
பண ஆசை,
under my feet.
இந்த கால்களுக்கு கீழாக.
Unforgiving spirit,
மன்னிக்க முடியாத ஆவி,
under my feet.
என்னுடைய கால்களுக்கு கீழாக.
Gluttony, to eat and eat and eat and eat and eat.
நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றதானே அந்த
பிரிதி. Under my feet.
அது என் கால்களுக்கு கீழாக.
Or to sleep and sleep and sleep and sleep lazily.
எப்பொழுது பட்டாலும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சோம்பேறித்தனம்.
Under my feet.
என் காலுக்கு கீழாக.
Somebody asked me the other day.
ஒரு நாளிலே ஒருவர் என்னிடம் இப்படி கேட்டார்.
Brother Zach, you're going to be 68 years old this year. When are you going to retire?
சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு 68 வயதாகிவிட்டது, எப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற போகிறீர்கள்?
I said, when I go to heaven.
நான் பரலோகத்துக்கு போகும்போது ஓய்வு பெற போகிறேன்.
Maybe I'll go to heaven after I'm 90 years old. I'm going to work till then.
ஒருவேளை 90 வயதிலே நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொன்னால் அதுவரை வேலை செய்து கொண்டே இருப்பேன்.
I'm going to have a long retirement for all eternity.
எனக்கு நீண்ட ஒரு ஓய்வு நித்திய காலமாக இருக்க போகிறது. நித்தியத்திலே.
This is not the time.
இப்பொழுது எனக்கு ஓய்வு பெறக்கூடிய நேரம் இல்லை.
You sense a calling in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பை நீங்கள் உணர்கிறீர்களா?
That's what Jesus said.
இதுதான் இயேசு சொன்னார்.
My father is working.
என்னுடைய பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
He has no Sabbath.
அவருக்கு ஓய்வு நாள் இல்லை.
He had one Sabbath in Genesis 2.
ஒரு ஓய்வு நாள் ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் இருந்தது.
Next chapter man sinned. After that God has had no Sabbath.
அதற்கு அடுத்த அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்து விட்டான், அதற்கு பிறகு தேவனுக்கு ஓய்வு நாளே இல்லை.
That is the reply Jesus gave when somebody asked him, why are you working on the Sabbath?
இதே பதிலை தான் ஒருவர் இயேசுவிடத்திலே, ஏன் ஓய்வு நாளிலே வேலை செய்கிறீர் என்று கேட்கும்போது இயேசு சொன்னார்,
Sabbath.
ஓய்வுநாளா?
My father has had no Sabbath since Genesis chapter 2.
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலிருந்து இயேசுவுக்கு என் தகப்பனுக்கு ஓய்வு நாளே இல்லை.
He is working and I am also working.
அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
We have a wonderful calling in life.
வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு
இருக்கிறது. Give yourself to God.
உங்களை நீங்கள் தேவனுக்கு
என்று And you will be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுங்கள்.
And you can have sin under your feet.
அப்பொழுது பாவம் உங்கள் கால்களுக்கு கீழாக இருக்கும்.
And last of all,
கடைசியாக,
Romans 16 verse 20.
ரோமர் 16 அதிகாரம் 20 வசனம்.
The devil crushed under our feet.
சாத்தான் நம்முடைய கால்களுக்கு கீழாக நசுக்கப்படுகிறான்.
Do you want this life? Do you want this life?
இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா?
The Lord is inviting you.
ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அந்த வாழ்க்கைக்கு.
Even if you were born again yesterday.
நேற்றுதான் நான் மறுபடியும் பிறந்தேன், நேற்றுதான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட உங்களை ஆண்டவர் அழைக்கிறார்.
You can live this life.
நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ முடியும்.
But if you don't want it, God won't force you.
இது உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் தேவனை நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டான்.
Two things.
இரண்டு காரியம்.
First of all, acknowledge that you're failing.
முதலாவதாக, நான் தவறுகிறவன், தோற்று போனவன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள்.
Second, believe that God will give this to you.
இரண்டாவது, இவ்வித வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் நம்புங்கள்.
And the mark of your faith will be that you say, Lord, I will not give up until you give it to me.
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி விடா அப்படியே இருக்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய நம்பிக்கைக்கு அத்தாட்சி.
Otherwise you don't have faith.
இல்லாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
உங்கள் பரலோக பிதாவே,
help us to live a life that pleases you.
ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்கிறாங்க.
Never to make your heart sad.
ஒரு காலம் உடைய இதயத்தை துக்கப்படுத்த வேண்டாம்.
To glorify you in this one earthly life we have.
ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.